The following is an initiation speech given by His Holiness Jayapataka Swami on August 16, 1992 in Teluk Intan, Malaysia.
Inauguration of the Tilak Intan Hare Krishna Center. We are gathered together for a most auspicious ceremony of Harinam initiation.
எனவே மங்களகரமான இந்த தெலுகிந்தான் பிரச்சார கேந்திரத்தை திறந்து வைக்கும் இந்த நேரத்திலே மிக மிக முக்கியமான சடங்கான தீட்சை வழங்கும் சடங்கையும் நாம் மேற்கொள்ளவிருக்கின்றோம்.
The initiation is also called the spiritual birth.
இந்த தீட்சை என்று சொல்லப்படுவது ஆன்மீக பிறவி என்று சொல்லப்படுகின்றது.
First are born from the mother and father, and they are our first instructors or gurus.
முதலாவதாக ஒருவர் தாய் தந்தையிடமிருந்து பிறக்கின்றனர், அவர்களே ஒருவருக்கு முதல் குருவாக அமைகின்றனர்.
Then we need to take shelter of a sadguru, of a bona fide spiritual guru, and surrender to him to guide us in spiritual life.
அடுத்ததாக ஒருவர் சத்குரு அல்லது உண்மையான ஆன்மீக குருவினிடம் சரணடைந்து அவரிடம் தீட்சை பெற வேண்டும்.
And at the time of initiation, that is called the second birth.
இந்த தீட்சை பெறும் பொழுது இது ஒருவருடைய இரண்டாவது பிறவி என்று சொல்லப்படுகின்றது.
That time Guru is father and the Shastra is a mother.
இந்த நேரத்தில் குரு தந்தையாகவும் சாஸ்திரம் தாயாகவும் அமைகின்றனர்.
So also Guru is called Guru Pita or Guru the our father, the Guru.
இந்த குரு பெயர் குரு பிதா என்று சொல்வார்கள், அல்லது தந்தையை போன்று இருக்கக்கூடிய ஒரு குரு என்பது இதனுடைய பொருள்.
So when one is not having any Guru, that means that one is without a shelter. The guru is always praying to Krishna and looking out for the disciple. He is responsible like a father.
Guru ஒருவருடைய வாழ்வில் தன்னுடைய சொந்த தகப்பனாரை போன்று எல்லா விதமான அடைக்கலமும் சீடருக்கு கொடுக்கக்கூடியவர். எனவே குருவை ஒருவர் பெறும் பொழுது அவர் நேரடியாக ஸ்ரீ கிருஷ்ணருடைய அடைக்கலத்தை பெறுகின்றார் என்பது அதனுடைய பொருளாகும்.
So one without guru is called anatha or unprotected, like an orphan.
எப்படியாக யார் ஒருவருக்கு குரு இல்லையோ அவர் ஒரு அனாதை என்று சொல்லப்படுகின்றார். அனாதைக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது.
And someone who has guru, he is called sonatha or someone who has a protector.
ஆனால் யார் ஒருவருக்கு ஒரு பாதுகாப்பு அளிப்பவர் இருக்கின்றாரோ அவர் சோனார்த்தா என்று சொல்லப்படுகின்றார். அவருக்கு ஒரு குரு இருக்கின்றார்.
So we offer our service to Krishna through the Guru.
கிருஷ்ணருக்கு நாம் குரு மூலமாக நம்முடைய சேவையை செய்கின்றோம்.
Being a fallen soul, we are not qualified to directly offer our worship to Krishna until we achieve the fully liberated state.
நாம் மிகவும் வீழ்ந்த ஆத்மாக்களாக இருப்பதால் குருவிடம் தீட்சை பெறுவதற்கு முன்பாக நாம் கிருஷ்ணரை நேரடியாக அடைய முடியாது.
But Krishna, out of His causeless mercy, He accepts a disciple at the time of initiation as being on a spiritual platform and accepts the service offered by the disciple through the Guru.
இப்படியாக ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த தீட்சை வழங்கும் சடங்கின் போது அந்த சீடரை கிருஷ்ணருடைய தனிப்பெரும் கருணையினால் அவருடைய சேவைகளை குரு மூலமாக ஏற்றுக் கொள்கின்றார்.
So it's very important that not only when we take initiation that we just ceremoniously accept these truths, but we have to put it into practice and actually think and act as a spirit soul, as the eternal servitor of Krishna.
இப்படியாக இந்த தீட்சை வழங்கும் சடங்கை நாம் ஒரு வெறும் சடங்காக நினைத்துவிடக் கூடாது. அதற்கு மாறாக இந்த சடங்கை நாம் ஏற்றுக்கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும்.
One is a knowledge and other is a practical application of the knowledge.
இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஒன்று ஞானம் என்று சொல்லப்படுகின்றது, இதற்கு பெயர் அறிவு. இன்னொன்று விஞ்ஞானம் என்று சொல்வார்கள், இதற்கு பெயர் தன்னுணர்வு பெற்ற அறிவு, அதாவது அனுபவ அறிவு என்று சொல்வார்கள்.
In the West there are many philosophers and doctors, PhDs, who are expert on different kinds of philosophies. There are also those who are expert on Indology or Indian philosophy. They have certain amount of temporary jnana, but they don't practice, nor do they believe.
மேல் நாடுகளிலே நாம் பார்க்கின்றோம், பலவிதமான தத்துவவாதிகள் இருக்கின்றார்கள். அவர்களில் இந்திய அறிவை பற்றிய தத்துவவாதிகளும் கூட இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு இந்த அறிவு மட்டும்தான் இருக்கின்றதை ஒழிய அவர்களுக்கு அனுபவபூர்வமான இந்த அறிவு கிடையாது. இதில் அவர்களுக்கு பூரணமான நம்பிக்கையும் கிடையாது.
So we are not just wanting book knowledge, we are putting this into practice. This is our life and death, this is for saving our eternal soul from repeated birth and death.
நமக்கு வெறும் புத்தக கல்வி அல்லது ஏட்டு கல்வி மட்டும் இருந்தால் பத்தாது. இதை நாம் நம்முடைய அனுபவத்தில், நம்முடைய செயலில் நாம் செய்ய வேண்டும்.
So therefore we need to learn this truth from Guru and Guru's representatives and apply the truth in our life.
எனவே இப்படிப்பட்ட உண்மைகளை நாம் குருவிடமிருந்து கற்று அல்லது குருவினுடைய பிரதிநிதியிடமிருந்து கற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த முயற்சி பண்ண வேண்டும்.
In material life we suffer different kinds of causes of disturbance or ashanti.
பௌதிக வாழ்க்கையில் அசாந்தி என்று சொல்லப்படும் பலவிதமான பிரச்சனைகள் அல்லது துன்பங்களை நாம் எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது.
Guru advises to give up the causes of this disturbance and simply engage in devotional service.
எனவே குரு என்ன சொல்கின்றார், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டு ஒதுக்குமாறு குரு நமக்கு அறிவுறுத்துகின்றார்.
Sometimes due to attachment, the aspiring disciple don't want to give up the things of the material world.
ஆனால் சில சமயத்தில் பற்றின் காரணமாக, அதிகமான பற்றுதலின் காரணமாக குரு விட்டுவிடும்படி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை விடுவதற்கு, தீட்சை வாங்குவதற்கு தயாராக உள்ள அந்த பக்தர் விடுவதற்கு மறுப்பார்.
Even those very things are the cause of one's own disturbance and anxiety.
இந்த விஷயங்கள் ஒருவருடைய சொந்த பிரச்சனைக்கும் துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இத்தகைய விஷயங்களை கூட அவர்கள் விட்டுவிடுவதற்கு தயங்குவார்கள்.
This is a story used by Srila Bhakti Siddhanta Saraswati Thakur to exemplify this about a boy who was taking chewing tobacco. Even though he was just a small boy, about 12 years old, somehow he would get the chewing tobacco and eat it.
சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஒரு கதை சொல்லுவார், அதாவது ஒரு சிறுவனை பற்றிய கதை. இந்த சிறுவனுக்கு புகையிலையின் மீது, புகையிலை, புகையிலை இருக்குது இல்லையா, இதன் மீது அவருக்கு அதிகமான பற்று.
So for several years he was taking like this and it created a sore in his mouth and he went to the doctor.
இப்படியாக இந்த சிறுவன் இந்த புகையிலையை பல காலங்களாக சாப்பிட்டுக் கொண்டு வந்ததனால் அவனுக்கு வாயிலே ஒரு புண் வந்திருந்தது.
The doctor said that your sore is very serious and if you don't stop taking tobacco you can get cancer also. Cancer of the mouth.
எனவே டாக்டர் சொல்லுகின்றார், இந்த புகையிலை சாப்பிடுவதை நீ உடனடியாக நிறுத்தவில்லை என்றால் உனக்கு கேன்சர் நோய் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்கின்றார்.
The doctor said you stop the tobacco and every day you take milk. twice a day, and this will cure you.
இந்த புகையிலை சாப்பிடுவதை நீ உடனடியாக நிறுத்திவிட்டு ஒரு நாளைக்கு இரண்டு தடவை நீ பால் சாப்பிட வேண்டும். இது உன்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று சொன்னார்.
The boy started to take the milk.
இந்த பையன் பாலை சாப்பிட துவங்கினான்.
But in spite of the doctor's advice, he was still sneaking and taking the tobacco.
ஆனால் அதே நேரத்தில் அவன் அந்த புகையிலையையும் சாப்பிட்டுக் கொண்டு வந்தான்.
So the sore was not curing fully.
இப்படியாக அந்த புண் முழுமையாக ஆறவில்லை.
So some friends said, why? The doctor told you couldn't get cancer. Why don't you give up the tobacco?
எனவே ஒரு சிலர் இந்த பையனுக்கு அறிவுரை கூறினார்கள், மருத்துவர் உனக்கு சொன்னார் இந்த புகையிலையை விட்டுவிடும்படி, நீ ஏன் இதை விட்டுவிடவில்லை, உனக்கு கேன்சர் வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது அல்லவா என்று.
அரே டாக்டர் டோல் மீ டு டேக் மில்க், ஐ அம் டேக்கிங் மில்க் லா.
அப்போது அந்த சிறுவன் சொல்கின்றான், மருத்துவர் எனக்கு பாலை சாப்பிட சொன்னார், அதை நான் சாப்பிட்டுக் கொண்டுதானே வருகின்றேன் என்று சொல்கின்றேன்.
So when I taking milk, there was a need, I can also go and taking the tobacco.
எனவே நான் பாலை சாப்பிடும் பொழுது அதே நேரத்தில் இந்த புகையிலையையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். இதில் என்ன தவறு இருக்கின்றது?
Doctor said you say stop the tobacco and take the milk. He didn't say continue with the tobacco.
இல்லை இல்லை, மருத்துவர் என்ன சொன்னார், அந்த புகையிலையை விட்டுவிட்டு அதன் பிறகு நீ பாலை குடி என்று சொன்னார். அதை புகையிலையை சாப்பிட்டுக் கொண்டே பாலை குடிக்கும்படி அவர் சொல்லவில்லையே.
That's why your sore is not getting better.
இந்த காரணத்தினால்தான் உன்னுடைய புண் ஆறவே இல்லை.
No, no, I don't mind taking milk, but I also want to go on taking tobacco.
இல்லை இல்லை, என்னுடைய விருப்பப்படி பாலையை நான் சாப்பிடுவேன், அதே நேரத்தில் புகையிலையே நான் போடுவேன்.
So, like this, some people there, they like to practice some of the things of spiritual life. At the same time, they want to go on doing some of the bad habits.
இப்படியாக நம்முடைய பக்தருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், ஆன்மீக விஷயத்தையும் சில பக்தர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள், அதே சமயத்தில் அவருடைய பழக்கம் சம்பந்தமான சில கெட்ட பழக்கங்களையும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள்.
So then the material disease does not cure.
இந்த காரணத்தினால அவர்களுடைய பௌதிகமான நோய் தீர்வதே கிடையாது.
It remains nagging and doesn't give one the full happiness and peace that one could get if they would fully take shelter of Krishna.
இப்படியாக அவர்கள் இந்த கெட்ட பழக்கங்களோடு ஒட்டிக்கொண்டே இருப்பதால் அது பூர்ணமான ஒரு சுவையை கொடுப்பதில்லை.
The Bhanu Maharaj translated a very nice book recommended by Prabhupada, written by one of our previous acharyas, Vishwanath Chakravarti Thakur. It is called the Madhurya Kadambini.
இந்த மாதுரிய கடம்பினி என்று சொல்லப்படக்கூடிய விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர்களுடைய ஒரு நல்ல நூலை தவத்திரு பானு மகாராஜ் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள்.
There it describes that there are different stages of anartha nibritti, getting rid of the disturbances to bhakti.
இந்த அனர்த்தங்கள், அனர்த்தங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பக்திக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி அதில் பல விவரணைகள் உள்ளன.
I just was looking through the book few days ago. But I may not remember all the stages. Maharaj may have to help me.
இந்த புத்தகத்தை சமீபத்தில் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது வேறு வேறு படித்தரங்களை நான் அதில் அரைந்து பார்த்தேன், அதில் இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கக்கூடும். ஆனால் மகாராஜ் அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்க்கின்றேன்.
One is thick and thin, that sometimes person is very fired up, very enthusiastic. Sometimes one is feeling very depressed and very lacking enthusiasm.
இதில் ஒரு கருத்து என்னவென்றால், தடிப்பு லேசு. சில சமயத்தில் ஒரு பக்தர் மிகவும் ஆர்வமாக காணப்படுகின்றார் பக்தி வாழ்க்கையில், மற்ற சமயங்களில் அவர் மிகவும் ஆர்வம் குன்றி காணப்படுகின்றார்.
Like sometimes thick and thin. So due to attachments, due to material identification, sometimes one's enthusiasm is diluted and one's becomes thinned out.
இப்படியாக ஒருவருக்கு மிகவும் அதிகமான ஆர்வம் இருக்கக்கூடும், ஆனால் சில பௌதிக விருப்பங்களால் அவருடைய அந்த உற்சாகம் குன்றி அது லேசானதாக மாறிவிடக்கூடும்.
Another one, someone is always making a promise, today I'm going to do it. Today I'll chant my rounds. Today I'll get up early. Tomorrow I'll They make so many determinations. But then, when the time comes, they fail to do it.
மற்றும் சிலர்கள் வந்து மிகவும் உற்சாகத்தோடு அவர்கள் நினைக்கின்றார்கள், இன்று நான் நிச்சயமாக என்னுடைய ஜபத்தை எல்லாம் முடித்து விடுவேன், நாளை நான் இதை செய்ய போகின்றேன், அதை செய்ய போகின்றேன், இப்படி எல்லாம் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். ஆனால் சரியான அந்த தருணம் வரும்பொழுது, அந்த நேரம் வரும்பொழுது, அதை அவர்களால் செய்ய முடியவில்லை.
This is called அகம்.
இதற்கு அகம் என்ற பெயர்.
And there was another one, is it? Yes. Rangarangini. When one is a devotee, then along with that comes respect, comes honor and distinction, come many facilities to do devotional service.
ஒருவர் பக்தராக இருக்கும் பொழுது அவருக்கு மரியாதை, மதிப்பு, மற்ற சலுகைகள் இவையெல்லாம் அவரை தொடர்ந்து வருகின்றன.
So one may start to enjoy those things. And that itself can also be a disturbance if one neglects a devotional service for enjoying the respect and other side benefits of being a devotee.
இப்படியாக பக்தராக இருக்கும் பொழுது பலவிதமான மரியாதை இதெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பக்தியில் முழுமையாக ஈடுபட்டு இருக்காமல் இந்த பக்கத்தில் இருந்து வரக்கூடிய இந்த விஷயங்களில் ஒருவர் மிகவும் அதிகமான ஆர்வம் செலுத்தினால் அவர் மீண்டும் கீழே விழ நேரிடும்.
The idea of this is that in the ocean of bhakti, there's many waves.
இந்த பக்தியை ஒரு கடலுக்கு நாம் ஒப்பிடலாம். அதிலே பல அலைகள் எழுகின்றன.
So it's more important to go deep into the ocean of bliss and realize the transcendental ecstasy.
எனவே ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இந்த பக்தியிலே இந்த பரமானந்தத்திலே அவர்கள் ஆழமாக செல்ல வேண்டும்.
But if someone is very lightweight, they may be playing just on the waves and not going deep into the ocean. That's called Ranga Rangini.
எனவே யாரோரோர் மேலேயே பக்தியில் பூர்ண ஆர்வம் இல்லாமல் அப்படி மேலேயே நிற்கின்றார்களோ அவர்கள் இந்த பல்வேறுபட்ட அலைகளால் அலைக்கழிக்கப்படுவார்கள்.
Oh yeah, Utsaho. There's another anartha. I mean when somebody, although they are very junior in devotional service, but they already think they know more than the guru and more than all other people.
இன்னொன்று வந்து உற்சாகம் என்று சொல்வார்கள். ஒருவர் பக்திக்கு புதுசாக வந்திருக்கின்றார். அவர் ஒரு சின்ன விஷயத்தை கொஞ்சம் தெரிந்து கொண்டு பக்தியை பற்றி அவர் என்னுடைய குருவை விட எனக்கு அதிகமாக தெரியும், மற்ற பக்தர்களோட என்ன எனக்கு அதிகமாக தெரியும் என்று அவர் போலியாக எண்ணுவார்.
They think they know more than the senior devotees and because of the over enthusiasm.
அளவுக்கு அதிகமான உற்சாகத்தின் காரணத்தினால இப்படிப்பட்ட பக்தர்கள் தன்னுடைய மூத்த பக்தர்களுக்கும் அதிகமாக தங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நினைத்து விடுகின்றார்கள்.
So another story, you don't know, you heard a story about that one carpenter was there and he was going to get wood from the Sundarbans forest.
You see, in Malaysia there's a tiger, in Indonesia also tiger. So one carpenter, he was going into the jungle to get wood here in Malaysia.
எனவே வீடுகளுக்கு தேவையான இந்த மேசை ஆட்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒருவர் காட்டிற்கு சென்று சில மரங்களை கொண்டு வருவதற்காக அவர் காட்டுக்குள் செல்கின்றார்.
Some old carpenter warned him, the door, when you go in the jungle, you can get free wood, all right. But you have to be very careful. There's tigers and other dangerous animals like bears, leopards.
இப்படியாக அவர் அந்த காட்டுக்குள்ளே செல்வதற்கு முன்பாக இந்த மேசையார்களில் செய்யக்கூடிய முதிர்ந்த அனுபவம் உள்ளவர் ஒருவர் சொன்னார், இந்த மரங்களை நீங்கள் எடுக்க செல்வது இலவசமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் காட்டிலே, இது நல்லதுதான். ஆனால் அங்கு புலி, கரடி, சிங்கம் போன்ற பயங்கர பிராணிகளும் இருக்கும், அதை நீ கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார்.
So you should take some weapon with you to protect yourself.
எனவே உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில ஆயுதங்களை நீங்கள் உடன் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்.
But that young carpenter, he heard, yes, yes, okay, thank you very much for your advice.
எனவே அதை லேசாக எடுத்துக்கொண்டு அந்த புதிதாக வந்தவர் சொன்னார், சரி, உங்களுடைய ஆலோசனைக்கு மிகவும் நன்றி என்று சொன்னார்.
What do these old people know?
இந்த பழையவர்களுக்கு என்ன தெரியும்?
What do I need to carry weapon for when I'm going into the forest?
நான் காட்டுக்குள் செல்வதற்காக நான் எதற்காக ஆயுதங்கள் கொண்டு செல்ல வேண்டும்?
I carrying my what do you call that saw. I'll just cut off a branch from a tree and I'll swing it around my head and the tigers and leopards will run off.
நான் என்னோட ஒரு ரம்பத்தை கொண்டு செல்கின்றேன். இந்த ரம்பத்தால் நான் ஒரு கிளையை அறுத்து அந்த கிளையை கையில எடுத்துக்கொண்டு அது அப்படியே மேலே சுழற்றினால் எல்லா மிருகங்களும் பறந்து சென்று விடும்.
There's so many trees in the jungle, I can anywhere get one stick.
நாட்டில் எத்தனையோ மரங்கள் உள்ளன, எத்தனையோ கிளைகள் உள்ளன, அவற்றில் ஒன்றை வெட்டி நான் இதை செய்து விடுவேன்.
So what is the problem?
எனவே என்ன பிரச்சனை இருக்கின்றது?
I don't need to carry weapons.
எந்த ஆயுதத்தையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய செல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
But what he didn't think, that if he's cutting wood in a jungle and a tiger comes, the tiger is not going to give him time to cut off the branch to use against him.
ஆனால் அவன் ஒரு விஷயத்தை நினைக்கவில்லை. அவன் காட்டுக்குள்ளே சென்று செல்லும் பொழுது ஒரு புலி வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அவன் புலி வருகிறதே நமக்கு ஒரு கிளை வேண்டுமே என்று அந்த கிளையை அறுக்கும் அளவும் அந்த புலி காத்துக் கொண்டிருக்குமா, இதை அவன் யோசித்து பார்க்கவில்லை.
So that's exactly what happened. This young carpenter went into the forest and all of a sudden he saw a young tiger coming towards him.
இப்படியாக அந்த புதிதான மனிதர் காட்டுக்குள்ளே சென்றார். உடனடியாக ஒரு புலி வருவதை பார்த்தார்.
Quickly he grabbed his saw and he started to saw the branch.
இப்படியாக அந்த புலியை பார்த்த உடனேயே அவர் என்ன செய்தார்? ரம்பத்தை எடுத்து உடனடியாக ஒரு கிளையை அறுக்க முயற்சி செய்தார்.
But while he was sawing, the tiger jumped on him.
அவர் இந்த கிளையை அறுத்துக் கொண்டே இருக்கும் பொழுதே அந்த புலி உடனடியாக அவர் மேல் பாய்ந்தது.
And just started eating him.
உடனடியாக அந்த புலி அவரை சாப்பிட துவங்கியது.
He could never get the branch.
இப்படியாக அந்த கிளையை அவர் அறுத்து எடுக்கவே இல்லை.
So this is an example of too much enthusiasm without the practical experience.
இது அளவுக்கு அதிகமான உற்சாகம், அனுபவ அறிவு இல்லாத உற்சாகம்.
You see, the older carpenter, they know you have to be careful, you have to protect yourself. But this one, he didn't take their advice and he became tiger food.
அந்த அனுபவம் உள்ள மனிதர் அவர் சொல்லி பார்த்தார். ஆனால் இவர் புதுசாக வந்தவர், அதனால் அவருடைய அறிவை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியாக அவர் புலிக்கு உணவானார்.
So like that, we have to, it's good to have enthusiasm, but we should not become so enthusiastic we don't listen to Guru or to senior Vaishnavas.
நமக்கு உற்சாகம் இருக்க வேண்டியதுதான். இதனால் நாம் குருவையோ அல்லது முதிர்ந்த வைஷ்ணவர்களுடைய உபதேசத்தையோ நாம் கேட்பதை மறுக்கக்கூடாது.
So like this there are different kinds of anarthas or disturbances in our spiritual life.
இப்படியாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய பல அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும்.
Those are more subtle kind. Of course the gross kind are the attachments to the breaking their regular principles or to material sense gratification.
இரண்டு விதமாக உள்ளன இவை. ஒன்று சூக்மமானவை, மற்றவை ஸ்தூலமானவை.
So taking initiation means that now we are accepting the spiritual master as our authority and we are going to be serving Krishna very carefully under his guidance.
தீட்சை பெறுவது என்பது குருவை நாம் அதிகாரியாக ஏற்றுக்கொள்கின்றோம். இப்போது குரு இன்று நமக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதையெல்லாம் நிச்சயமாக நாம் பின்பற்றி அதன்படி நடக்கவிருக்கின்றோம் என்பது இதன் பொருளாகும். இந்த எல்லா விதமான அனர்த்தங்களிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும்.
By taking the shelter of Guru and Krishna.
குரு கிருஷ்ணர் இவர்களுடைய பாதுகாப்பை மேற்கொண்டு இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும்.
So taking initiation is completely voluntary.
ஆனால் இந்த தீட்சை பெறுவது என்பது தானாக மனமுவந்து நாம முன் வந்து அதை ஏற்றுக்கொள்வதாகும்.
It means that someone is now preparing to go back to Krishna after this lifetime.
இது எதை குறிக்கிறது என்றால் இந்த வாழ்வுக்கு பிற்பாடு எவர் ஒருவர் கிருஷ்ணனிடம் திரும்பிச் செல்வதற்கு முயற்சி செய்கின்றாரோ அவரே இந்த ஒரு படியை மேற்கொள்வார்.
So everything we do should be under the guidance of Guru and should be meant for the pleasure of Guru and Krishna.
இப்படியாக அந்த சீடர் அவர் செய்யக்கூடியதெல்லாம் குரு கிருஷ்ணர் இவர்களை திருப்தி செய்யும் வகையில் இருக்க வேண்டும்.
in our ordinary dealings also we try to do things in such a way that Krishna will be pleased. He is the, ultimately all our works are offered to Krishna at the end.
நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் சாதாரண வாழ்க்கையிலும் கூட நாம் செய்யக்கூடியதெல்லாம் இறுதியாக கிருஷ்ணருக்கு சென்று சேரும்படி செய்து அவரை திருப்திப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும்.
In order to do this, definitely one has to always be very carefully chanting the holy names and associating with the devotees, taking Krishna prasadam, following this process.
இதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய திருநாமத்தை ஒழுங்காக ஜபிக்க வேண்டும், பக்தர்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், கிருஷ்ண பிரசாதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், இந்த சட்டத்திட்டங்களை ஒழுங்காக ஒருவர் பின்பற்ற வேண்டும்.
So, since it's late, we'll have to end here this discourse. We're very happy that some of the older devotees here have taken up this Krishna consciousness for many years seriously and now they want initiation.
எனவே இப்போது வயது முதிர்ந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சிலர் இப்போது தீட்சை பெறுவதற்கு விரும்புகின்றார்கள். இது மிகவும் நல்லதாகும். இதோடு நம்முடைய சொற்பொழிவை நாம் முடித்துக் கொள்கின்றோம். நேரமாகின்றது.
Although this creates some unusual circumstances,
இது நாம் தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கூட இதை நாம் செய்கின்றோம்.
Sometimes mother and father are initiated after son. So, although they are mother and father, they are also younger brother on the spiritual platform.
சில சமயங்களில் நம்முடைய தாய் தகப்பனார் நமக்கு பிறகு தீட்சை வாங்கக்கூடும். தீட்சை வாங்கிய பிறகு அவர்கள் மகனுக்கு தம்பி மாதிரி இருக்கின்றார்கள்.
So everything is possible in the spiritual world.
எனவே ஆன்மீக உலகத்தில் எல்லாமே சாத்தியம்தான்.
How the son can be younger, older than the father.
மகன் எப்படி பெற்றோர்களை விட வயது முதிர்ந்தவராக இருக்கக்கூடும் என்று.
Of course, just like Krishna is oldest of all, but he appears as a small boy for his parents, Nanda and Yasoda.
கிருஷ்ணர் எல்லாரையும் விட அவரே மிக மிக வயதில் முதிர்ந்தவராக இருந்தாலும் கூட தன்னுடைய தாய் தந்தைகளான யசோதா தேவிக்கும் நந்த மாதாவுக்கும் அவர் ஒரு சிறு குழந்தையாக தென்படுகின்றார்.